இயேசுங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாக எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்பு ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடுகிறபோது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் சொன்னது போல இந்த நாளிலே இருளிலிருந்து ஒளிக்கு மனிதன் வருகிறான் என்பதை சுட்டிக்காட்டி நமது நாடெங்கும் தீப ஒளி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். இருளிலிருந்து மனிதன் ஒளிக்கு வருவது என்பது ஏதோ விளக்குகளை எரிய வைப்பது என்பது அல்ல, மாறாக மனதினுடைய தீய எண்ணங்களிலிருந்து புத்தாக்கம் செய்யக்கூடிய புதிய வாழ்வுக்கு மனிதன் கடந்து வருவதை தான் இந்த விழா சொல்வதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த விழாவினுடைய தன்மையை நாம் பார்க்கிறபோது கதைகள் எழுதப்படுகின்றன, இதிகாசங்கள் எழுதப்படுகின்றன. இதிகாசங்களும் கதைகளும் உயிரோட்டமில்லவையாகத்தான் இருக்க முடியும். அப்படி எழுதப்பட்ட கதைகள் வழியாகத்தான் இந்த விழா கொண்டாடுகிறது. எப்போதுமே ஒரு மனிதனை அழித்து மற்ற மனிதன் வாழ வைப்பான் என்பது அல்ல, ஒரு சித்தாந்தத்தை அழித்து மற்றொரு சித்தாந்தம் மக்களை வாழ வைக்கும் என்பது அல்ல, மாறாக மனித வாழ்வினுடைய மனநிலை இருண்ட நிலையிலிருந்து ஒளிபெறும் நிலைக்கு வருகிற போது அந்த மனிதன் தன்னுடைய ஒளிபெறும் வாழ் மனநிலையிலிருந்து பிறருக்கு வாழ்வை கொடுக்கிறான் என்பதாகத்தான். நாம் கடவுளாக நம்புகிற நீங்களும் நானும் கடவுளாகவே நம்பிக்கை அறிக்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர்ப்பின் மூலமாக உங்களையும் என்னையும் மொழி மிகுந்த மீட்பு வாழ்வுக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்பதுதான் அந்த நம்பிக்கையினுடைய ஆழமாக இருக்கிறது. அப்படி நாம் கொண்டாடுகிற இந்த விழாக்களினுடைய விளைவு என்ன என்று பார்க்கிறது தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த வழிபாடு எதை சொல்லுகிறது என்று பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசுவிடம் கடவுளாக நாம் வழிபடுகிறவரிடம், கடவுளாகவே நாம் நம்புகிறவரிடம், மனிதனாக இருக்கிற இந்த பிறர் நமது அயலார், இந்த உலகு நம்மை கைவிட்டு விட்டது, எப்படியாக நான் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைய வழிபாடு ஜபங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆண்டவரிடம் ஜபிக்கின்ற போது மனம் தளராமல் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டியாகத்தான் இன்றைய அந்த கதை உவமை நமக்கு சொல்லுகிறது. நாம் ஜபிக்கின்ற போது பல நிலைகளிலே பார்க்கிறோம், எதையாவது வாழ்வின் தேவைகளை முன்னெடுத்து எனக்கு இந்த தேவை இருக்கிறது. நம்முடைய வீடுகளிலே பார்க்கிற போது பிள்ளைகளுடைய படிப்புக்காக, நம்முடைய உடல் நலனுக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக, குழந்தை பேற்றுக்காக, நாம் செய்கின்ற தொழிலினுடைய வளர்ச்சிக்காக, கொடுத்திருக்கிற கடன் திரும்ப பெறுவதற்காக, இப்படி நம்முடைய ஜபங்களுடைய நோக்கங்கள் பலவாறு நீண்டு கொண்டே இருக்கின்றன. இந்த ஜபங்களுடைய நோக்கங்கள் பலவாறு நீட்சியடைந்து கொண்டிருக்கிற போது நாம் ஒரு புல் ஸ்டாப் வைப்போம். என்ன ஸ்டாப் வைப்போம் அப்படின்னா, கடவுளிடம் சில நேரம் பேரங்கள் கூட பேசுவோம். எனக்கு இது நடந்து விட்டால், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்து விட்டால், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால், நான் கொடுத்த பணம் திரும்ப நான் பெற்றுக்கொண்டு விட்டால், நான் அதிலே ஒரு பங்கை உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்பதாக சின்ன பிள்ளைகளில் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்களெல்லாம் கிராமங்களெல்லாம் குழந்தை பிறந்த உடனே, குழந்தை நல்லா பிறந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, யதார்த்தமாக வேளாங்கண்ணியில் போய் முடி எடுத்துக்குவோம், இல்லை மொட்டை அடிச்சுக்குவோம். அப்படி தான் யதார்த்தமான வேண்டுதலாக இருக்கும். நான் பிறக்கிற போது கூட என்னுடைய பெற்றோர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, ரெண்டு மூன்று தடவை வேளாங்கண்ணிக்கு, ரெண்டு மூன்று தடவை பூண்டி மாதா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததற்காக, இந்த குழந்தையினுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக, குணப்படுத்தியதற்காக என்று சொல்லி பூண்டி மாதா கோயிலில் எனக்கு மொட்டை அடித்ததாக எங்களுடைய அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி நம்முடைய வேண்டுதல் நீட்சி அடைகிறது. ஏன் அப்படின்னு பார்க்குற போது, நம்ம வேண்டுதல் நமக்கு தெரிந்த வகையில் தான் வேண்ட முடியும். எல்லாருமே இல்லையா, நம்ம கலாச்சாரம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிற வகையில் அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் போய் முடி எடுத்துக்கிறேன், தேங்காய் கன்று வைக்கிறேன், இல்லை தொட்டில் தொங்க விடுறேன், தாலி மஞ்சள் தொங்க விடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லைனா பாதம் செய்து வைக்கிறேன், வெளியில் கண் செய்து வைக்கிறேன், எனக்கு கண் பார்வை கொடும், எனக்கு நான் கண் செய்து வைக்கிறேன், எனக்கு நுடமாக இருந்தால் நான் நடக்கக்கூடிய ஆற்றலை கூடும் பாதம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லினா சிறு சிறு வேண்டுதல். நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, கண்முடித்தனமானது அப்படின்னு சொல்லுவாங்க, குருக்கள் கூட இதை சொல்லுவாங்க. ஆனால் யதார்த்தமான இந்த வழிபாட்டு முறைகள், இந்த நம்பிக்கை முறைகள் பார்க்குற போது அதில் ஏதோ ஒரு சின்ன அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்க, அதை முன்னெடுக்க மாட்டாங்க. அர்த்தம் இல்லாமல் யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அர்த்தம் இல்லாமல் ஒன்றுமே வந்திருக்காது. யாரோ ஒரு மனிதர் இந்த செயல்களை செய்வதன் மூலமாக, நான் நலம் கண்டிருக்கிறேன், நான் குணப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் திருமணம் எனக்கு ஆகியிருக்கிறது, குழந்தை பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிற போது, யதார்த்தமாக வாழுகிற நம்பிக்கையினுடைய மக்கள் அதை நம்புகிறார்கள். அதனுடைய நீட்சி தான் இந்த அடையாளங்கள் அனைத்துமே. அப்படி தான் நம்முடைய ஜபங்களெல்லாம் இருந்திருக்கிறது. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில் கூட நான் தொடங்குகிற போதே யாருக்காக தொடங்குவோம், திருத்தந்தைக்காக இல்லையா, ஆயர்களுக்காக, குருக்களுக்காக. இவங்களுக்கெல்லாம் ஏன் ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட பல நேரங்களில் வரும். எப்போதுமே ஜப வாழ்க்கையில் உள்ளவங்க இல்லையா, எப்போதுமே ஜப வாழ்க்கையில் உள்ளவங்க. திருத்தந்தை தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மனிதர். அந்த மனிதருக்காக நாம் ஜபிக்கிறோம், ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம், குருக்கள் அவர் தான் பூசையை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார், அவருக்கும் திரும்ப நான் ஏன் ஜபிக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் வைத்தோம் என்றால், எந்த ஒரு மனிதன், நம்ம எல்லாமே மனிதர்கள், எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த அப்பாற்பட்ட சக்தியை தான் நம்ம கடவுள் அப்படிங்கிறோம். அது நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கிற போது அதை கடவுள், நல்லவை, நன்மைத்தனம் அப்படின்னு சொல்லுகிறோம். எதிர்மனையான எண்ணங்கள் இருக்கிற போது தான் பிசாசு பேய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி தான் நாம் கடவுளையும் பிசாசையும் அடையாளம் கண்டு கொள்கிறோம். நம்முடைய வாழ்வில் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வளர்த்துருக்கும் போது எனக்காவது நம்ம குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப அடம் பிடிச்சிருப்போம் ஏதாவது ஒரு காரியங்களுக்கு, உடனே அதாவது கத்துவாங்க பிள்ளைங்களாம் நல்லா கத்தி அழுவோம் அப்படின்னு, ஏன்டா பேய் கற்று கத்துற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிள்ளைங்க பெற்றோர்கள் இருந்து சொல்லுவாங்க, ஏன்டா பேய் கற்று கத்துற சும்மா அடங்கிடுறா கத்தாமல் இருறா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குற போது இவன் ஏதோ நன்மைத்தனத்துக்கான எதிரான ஒரு நிலைப்பாடை அந்த குழந்தை எடுக்கிறது என்பதாகத்தான். நன்மைத்தனத்திற்கான எதிரான நிலைப்பாடை எடுப்பவை அனைத்துமே தீமையாகத்தான் நாம் கருதுகிறோம். இந்த நன்மை என்பதை எப்படி வரையறுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தனித்தனி பதில் இருக்கும். உங்களுக்கு தனி பதில் இருக்கும், எனக்கு தனி பதில் இருக்கும், அந்த பெண்ணுக்கு தனி பதில் இருக்கும், அந்த அம்மாவுக்கு தனி பதில் இருக்கும். ஏன்னா நன்மைத்தனம் என்பது ஒவ்வொரு மனிதனும் தனக்கான வாழ்வு நிலையிலிருந்து அதை குறிப்பிடுகிறான். அப்படி தான் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது. கொள்ளையடி போனை போய் பார்க்குற போது அவனுக்கு அது நல்லதாக இருக்கும். நம்முடைய நாட்டில் லஞ்சம் ஊழல் என்ன இருக்குது, எங்கே பெருத்து போய் இருக்குது. நம்ம பேசுவதை அனைத்துமே லஞ்சம் ஊழலை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் லஞ்சம் வாங்குறவனுக்கு என்ன பண்ணுறான், லஞ்சம் வாங்குற என்ன பண்ணுறான், அவனுக்கு அது நல்லதாக இருக்குது. நான் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற ஒரு பாதிரியார், நான் பல நேரங்களில் அந்த அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது, எங்களுடைய நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி உறுதி செய்ய பெற வேண்டும், ஊதியம் பெற வேண்டும், இந்த ஊதியத்தினுடைய அகப்படி விலை நிர்ணயமெல்லாம் நாம் பெற வேண்டும் என்பதற்காக அலுவலகங்களுக்கு நாம் செல்வதுண்டு. நாம் சென்றவுடனே அவர்கள் எதை பார்ப்பாங்க அப்படின்னா பே லிஸ்ட்டு இல்லையா, எவ்வளவு சம்பளம் வாங்குறார். சம்பளம் வாங்குவோம்னு பார்த்தோன்னே அந்த சம்பளத்துக்கு அடிப்படையில் லஞ்சம் கேட்கப்படும். அலுவலகங்களில் நீங்கள்லாம் போயிருந்தீங்கன்னா அதனுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒருவேளை நம்ம புதிதாக இருக்கிற போது ஏன் இவ்வளோ லஞ்சம் அப்படிங்கிறது, நான் போடுற கையெழுத்துக்கு நீங்கள் இவ்வளோ பணம் வாங்குறீங்கல்ல அப்போ எனக்கு இவ்வளோ கொடுத்தா என்ன அப்படின்னு. நான் இப்போ ஒரு அலுவலகங்களை கேட்டால் நீங்கள் ஊதியம் இல்லாமையா நீங்கள் பணி செய்கிறீங்க, நீங்கள் போடுற கையெழுத்துக்கு என்ன இருக்குது, ஊதியம் அரசு கொடுத்துட்ற, அரசு கொடுத்த பிறகு அந்த ஊதியத்துக்குத்தான் நீ பணியமர்த்தப்படுகிறாய், இருந்தும் அடுத்தவன் பெறுகிற ஊதியத்தில் பொறாமை. அப்படி தானே லஞ்சங்கிறதே அப்படி தான் வருது, லஞ்சங்கிறது அப்படி தான் வருது. நம்ம அரசு அதிகாரிகள்லாம் பார்க்குறோம், அமைச்சர் பெருமக்களை எல்லாம் பார்க்குறோம், நம்முடைய நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் பெருமகனெல்லாம் பார்க்குறோம். சாதாரணமாக ஏழைகளாக பல பேர் அரசியலில் வருகிற போது ரவுடிகளாக தான் இருப்பாங்க இல்லையா. அந்தந்த பகுதியில் இருக்கிற சாதாரண படிக்க தெரியாத ரவுடிகளாக இருப்பார்கள். அவர்கள் அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி பணங்களை சம்பாதித்து மக்களிடம் ஏமாற்றி அரசியலுக்கு வருவதை, சிலர் நேர்மறையாக அரசியலுக்கு வருவதை பார்க்குறோம். அனைவரும் அப்படி வருவதில்லை. அப்படி வருகிறவர்கள் என்ன செய்வார்கள், அவரோட படிப்பு இருக்காது, அவரோட பண்பு இருக்காது, அவர்கள் நாட்டினுடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கையற்றவர்களாக, அவர்கள் நாட்டினுடைய செயல்பாடு அப்படின்னா என்னன்னே தெரியாது. இந்த NEP நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க, புதிய கல்வி கொள்கை அப்படின்லாம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேருக்கு புதிய கல்விக் கொள்கைனால் என்னன்னே புரியாது. ஏனென்றால் அவன் கற்று தேர்ந்தவன் அல்ல இல்லையா. நிறைய பேர் என்ன இருக்கும், நம்ம கல்வி அமைச்சர் கூட பெரிய கற்று தேர்ந்தவராக தெரியப்படுவதில்லை, 8வதோ 10வதோ தான் பாஸ் பண்ணியிருக்கிறார். அப்படி கற்று தேர்ந்து தெரியாத ஒருவன் இருந்து கொண்டு வழிகாட்டுவது என்ன பண்ண முடியாது, திறமையான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்வுக்கு வழிகாட்ட முடியாது. நான் கூட ஒரு குருவானவகராக இருக்கிறேன். குருவானவராக இருக்கிறது என்பது 12 வருடங்கள் என்னுடைய கல்வி தேவைகளை மட்டும் நான் பூர்த்தி செய்தேன் என்றால் நான் குருவானவனாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. எனக்கு டிகிரி படிக்கணும், 12வது முடித்தோடனே 2 வருடம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும், பல கலாச்சாரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அதோடு இணைந்து கல்லூரிகளை சென்று கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும், அப்புறம் தத்துவியலை முடிக்க வேண்டும், இறையியலை படிக்க வேண்டும். இப்படி படிப்பினால் மட்டுமே குருத்துவத்தை நீங்கள் எடை போட்டீர்கள் என்றால் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், குருத்துவராகலாம். வீட்டிலிருந்து கூட கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், குருத்துவராக. இந்த விவிலியத்தை என்னை விட இன்னும் அதிகமாக சிறப்பாக விவரிக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். குருக்களை விட இன்னும் அதிகமாக என்ன பண்ணோம், விவரித்து சொல்லக்கூடியதை ஞானத்தோடு விவிலியத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் நம்முடைய இருக்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட ஜபம் ஜபிக்க சொன்னால் என்னை விட நல்லா வளமையாக ஜபிப்பார், அவ்வளோதான். எங்கள் அண்ணன் நீ ஜபியா அப்படின்னா அவருக்கு ஒருவேளை அருள் இருந்த மாதிரியே பரலோகத்தில் பிதாவே திருச்சபை சொல்லிக் கொடுக்குறது மாட்டும் தெரியாது, ஆனால் அவருடைய வேண்டுதல் என்ன பண்ணியிருக்கோம், என்னையோட பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிதானே. என்னோட திறமையாக பாடக்கூடியவர்கள், என்னோட திறமையாக ஜெபிக்கக்கூடியவர்கள் மற்ற குருக்களை விட அழகாக இந்த சமூகத்திற்கு பணியாற்றக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். படிப்பு மட்டும்தான் இதற்கு தேவை என்றால் எல்லாராலையும் என்ன செய்ய முடியும்? இதை தேவை. இதில் அபிஷேகமும் தேவைப்படுகிறது. அதான் ஒன்றையும் குருவாக நாம் திருநிலைப்படுத்தப்படுகிறேன். எதற்காக என்று பார்க்கிறது, இதற்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறமா நம்ம பார்க்குறேன், நான் இந்த அனைத்து வேலைகளுமே நம்ம இருக்கிற இடங்களை வளமைப்படுத்திக் கொள்வது தான். மற்ற எங்களுடைய அபிஷேகம் என்பது, திருநிலைப்பாடு என்பது கடவுளை பிறருக்கு போதிப்பது. கடவுளை எப்படி போதிப்பது? வார்த்தையாக போதிப்பது, வாழ்வாக போதிப்பு, அவ்வளோதான். பிறரை அர்ச்சிக்கவும் ஆசிர்வதிக்கவும். இந்த வார்த்தையும் வாழ்வும் எதை சொல்லுகிறது என்று பார்க்கிற போது, ஆண்டவருடைய வாழ்வு நிலையை, ஒளி வாழ்வு நிலைக்கு, ஒளிமயமான வாழ்வு நிலைக்கு பிறரை வழி நடத்த வேண்டும் என்பது தான். அதான் நாம் கொண்டிருக்கிற ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு சமூக பணியாளனாக, ஒரு குருவாக நாம் கொண்டிருக்கிற அந்த கடமையும் பொறுப்பும் அதுவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை உணர்த்துவதற்கு தான் கடவுள் இந்த நற்செய்தியை அருமையாக சொல்லுகிறார். ஒரு சின்ன பொறுப்புள்ள ஒரு மனிதர் யார் அப்படின்னா, ஒரு நீதிபதி அங்கே இருக்கிறார் இல்லையா, ஒரு நீதிபதி இருக்கிறார் அந்த ஊரில். அவர் எப்படிப்பட்டவர்? கடவுளை என்ன பண்ணுவார்? நம்ப மாட்டார். கடவுள் மேலே அவருக்கு நம்பிக்கையே இல்லை. மனிதனை என்ன பண்ண மாட்டார்? மதிக்கவே மாட்டார். ரெண்டு அருமையான பண்புகள் பார்த்துக்கோங்க. கடவுளை நம்புறதே இல்லை, மனிதனை மதிக்கிறதே இல்லை. அப்போ கடவுளுடைய பண்புகள் அவற்றை எதுவுமே இருந்ததாக தெரியலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட அந்த பெண் போய் என்ன பண்ணியிருக்கிறா? தொடர்ந்து எனக்கு நீங்கள் உதவி செய்யணும், எனக்கு நீங்கள் நீதி வழங்கணும். இப்போ நீதி வழங்குறன்னா காசு கொடுத்தா நீதி வழங்கிடலாம் இல்லையா? காசு கொடுத்தா நீதி நம்ம நீதிமன்றத்துக்கு அணுகுகிற போதே நமக்கு லிஸ்ட்டு கையில் வந்துடும் இல்லையா? நமக்கு லிஸ்ட்டு என்ன பண்ணிடும், கையில் வந்துடும். இவ்வளவு நீங்கள் பணம் கொடுத்தா உங்களுக்காக நான் வாதாடி உங்களுடைய அந்த வழக்குகளை வெற்றி பெற்று தருவேன் அப்படிம்பா. நான் பலமுறை மதுரை கிளை நீதிமன்றத்துக்கு நான் போயிருக்கிறேன், நீ வக்கீல் நான் பார்த்துருக்கிறேன். பார்க்குற போது அவர்கள் சொல்லுவாங்க, நம்ம பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுவதனால பள்ளிக்கூடங்களில் இருக்கிற அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ நான் போகிற போதெல்லாம் நமக்கென்ற ஒரு வக்கீல் இருப்பார், அவர்கிட்ட போனேன் சார் இந்த மாதிரி ஒரு கேஸ், ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். இந்த கேஸ் முடிகிறவரை 30,000, 40,000, 50,000 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுபோல் நடைமுறைகள் இருக்கிறது. இந்த மனிதனும் அப்படிப்பட்டவன் தான். கணவனுக்கு அஞ்சுவதே இல்லை, அவனுக்கு அஞ்சுகிறது வந்து பயங்கிறதே என்ன இல்லை அவனுக்கு இல்லை. கடவுளுக்கு கூட நம்ம என்ன பண்ண, மனிதருக்கு பயப்படமான சில நேரங்களில் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும், ஒருவேளை கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நமக்கு பயம் இருக்கும். ஆனால் இவனுக்கு அந்த பயம் கூட இல்லை. பாருங்கள், கடவுளை அஞ்சுவதில்லை. அடுத்தவன் சொல்லலை, அவனே சொல்கிறான், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லப்பா, மனிதனையும் மதிக்கிறதில்லப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் இந்த பெண் என்ன கேட்குறா, எனக்கு நீதி வழங்குங்க அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு நீதி வழங்குகிறக்கூடிய எண்ணமே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இந்த பெண்ணினுடைய தொல்லையின் பொருட்டு, நச்சரிப்புன்னு சொல்கிறோம்ல, நம்ம பிள்ளைங்க ஏதாவது பொம்மை கேட்பாங்க, நீங்கள் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போனால் நான் தியானத்துக்கு மாதாந்த வருடாந்திர தியானத்துக்கு வேளாங்கண்ணிக்கு அருட்பணியாளர்களுக்கு வேளாங்கண்ணியில் அதிகமாக திருத்தலத்தில் அந்த தியானம் நடக்கும். அந்த தியான நாட்கள் அப்படியே கடையோரங்க சாயங்கால நேரங்களே அந்த கடற்கரை ஓரம் பக்கம் நம்ம போகிறதுண்டு. அப்போ சிறு பிள்ளைகள்லாம் பெற்றோர் கூட்டி வருவாங்களே, பிள்ளைங்க கூட்டிகிட்டு வருவாங்களே, கூட்டிகிட்டு வரும்போது நிறையா பொம்மை கடை, நிறையா வளையல் கடை, அது இதுன்னு நிறைய அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நிறைய கடைகள் இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைங்க ஒன்று எதை எடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. எல்லா பெற்றோராலையும் என்ன பண்ண முடியாது, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ அதை கடந்து போகிற போது இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணிடும், நின்றுக்கிட்டே அழுவோம். இந்த கடையில் ஏரோப்ளைன் பொம்மையை பார்த்துச்சுன்னா, இந்த ஏரோப்ளைன் பெண் பொம்மை எனக்கு கிடைக்க வாங்கி கொடுன்னு கேட்கும்போது அப்பா அதுக்கு அப்பாவோ அம்மாவோ கடந்து போகிறது, இந்த பிள்ளை மட்டும் நின்றுக்கும். ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்ட அழுவோம், சாதிக்க முடியலை. அடுத்து என்ன பண்ணோம், உட்காந்துக்கிட்ட அழுவோம், சாதிக்க முடியும். அப்புறம் உருண்டுரும் இல்லையா, அவர் உருண்டு அடித்து அப்புறம் அம்மாவோ அப்பாவோ ரெண்டு அடி அடித்து கடைசியில் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடி வாங்கினதெல்லாம் மறந்துடும், உருண்டதெல்லாம் மறந்துடும், அப்படியே சந்தோஷமாக போகும். இதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கு இந்த பெண்ணுக்கு நான் பார்க்குறக்கூடிய அடையாளம். அடையிறவரை என்ன பண்ணணும், அடம்பிடிக்கும். அடையிறவரை அடம்பிடிச்சு அந்த குழந்தை எப்படி பொம்மைகளை வாங்குகிறதோ அதுபோல தான் இந்த பெண்மணியானவள் நீதி கிடைக்கிறவரை, அவருடைய எதிரிக்கிருந்து அவளுக்கு நீதி கிடைக்கிறவரை. இவன் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மனிதரையும் மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன்கிட்ட கூட கல் நெஞ்சனையும் கரைய வச்ச ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வயராத வேண்டுதலால். இதான் ஒரு உதாரணம் ஆண்டவர் கொடுக்குறார். நான் இந்த வருடம் பல வருடங்களாக நான் வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு திருப்பலி வைப்பது உண்டு. ஒவ்வொரு வருடமும் நான் மணப்பார பகுதியில் ஏறக்குறைய 10 வருடங்கள் நான் இருக்கிற போது ஒவ்வொரு வருடமும் வேளாங்கண்ணி பக்தர்களுக்கு ஒரு நாள் தியானம் வைப்பது உண்டு. நான் ஒவ்வொரு வருடமும் சொல்லுவேன், இந்த வருடம் நீங்கள் எந்த காரணத்துக்காக பயணம் செய்கிறீர்கள், எந்த நோக்கத்திற்காக நடைபயணம் பாத யாத்திரை செல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பது உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவேன். ஒரு முறை ஒரு பெண்மணி வந்தால், பெண்மணி வந்து நான் ஒரு காரணத்தை சொல்லி, ஃபாதர் இந்த காரணத்துக்காண்டி நான் பயணம் நடைபயணம் செல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், எத்தனை வருடமாக நீங்கள் செல்கிறீர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18 வருஷம், இது 18வது வருஷம் ஃபாதர் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். 18 வருஷமும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கிற போது கேள்விக்குறி தான் பதில் இல்லையா. எல்லா நேரமும் என்ன இல்லை, வெற்றி அடையலை. ஆனால் அவள் என்ன செய்கிறா, 18 வருஷமும் போன வருஷம் நான் போனேன், மாதாட்ட ஒன்றுமே கிடைக்கல, மாதா என்ன மாதா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு அழுத்துக்களை பாருங்கள். நானாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன், நான் அறிவோடு சிந்திக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருப்பேன், போப்பா என்னப்பா அதை நடந்து போனோம் உற்று அப்படின்னு. ஆனால் எளிமையான நம்பிக்கையில் இருக்கிற அந்த பெண்மணி என்ன பண்ணுகிறாள், போன வருஷம் நடக்கலை ஃபாதர், இந்த வருஷம் நான் நடந்து போகிறேன், இந்த வருஷம் நடக்காட்டினா அடுத்த வருஷமும் நடந்து போவேன். எளிமையான பதில். இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மனம் தளராமல் எப்பொழுதுமே இறைவனிடம் வேண்டக்கூடிய வல்லமை எப்படி உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நிகழ்வோடு இணைந்து விவிலியத்தில் இன்னும் 2 நிகழ்வுகள் எனக்கு பிடிக்கும். கனானிய பெண்ணுடைய அந்த விசுவாசம் இல்லையா. கனானிய பெண் அப்படிங்கிறவ மத்தேயு நற்செய்தி 15வது அதிகாரம் 21-28 இறைவாதத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கனானிய பெண் இயேசுவிடமே இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறது. இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த கனானிய பெண் ஒருவர், கனானிய பெண் என்பவர் கடவுள் அறிவில்லாதவள், கடவுள் இருக்கிறார் என்ற அறிவே இல்லாதவள், அந்த தாழ்ந்த ஒரு குலத்தை சார்ந்தவள். அவள் அந்த வீட்டுக்கு இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மனிதர் வல்ல செயல்கள்லாம் செய்கிறாரு, பெரிய அதிசய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரு, நோய்களை குணப்படுத்துகிறாரு, பேய்களை ஓட்டுறாரு, நடக்க முடியாதவனுக்கு நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குறாரு, பேச முடியாதவனுக்கு பேசக்கூடிய வல்லமை கொடுக்க, பசிச்சிருக்கிறவனுக்கு உணவு கொடுக்குறாரு. அப்படியே அந்த உலகமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இயேசுவை பற்றி நிறையா சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு. இதை அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. அந்த அம்மா இவரை கடவுள்னு நம்பலை, ஆனால் என்ன பண்ணுறாங்க, இவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்காக இங்கே வந்திருக்கிறார். வந்து அந்த இயேசுவிடம் சொல்கிறாரு, என்னுடைய மகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், குணப்படுத்துங்கன்னு கேட்கும்போது இயேசு என்ன சொல்லியிருப்பார், குழந்தைக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுறது வழக்கம் இல்லை, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் நாயின்னு தான் என்ன பண்ணியிருப்போம், ஏன்னா இயேசு நம்மளை நாயின்னு சொல்லிட்டாரு இல்லையா. ஒரு சாமியாரை பார்க்க போகிறோம், ஒரு பெரியவரை பார்க்க போகிறோம், அவர் நம்மளை இழிவாக பார்த்துட்டா, முறைத்து பார்த்து விட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஒரு சாமியாரை பார்க்க வந்திருக்கிறேன், சாமியார் நம்மளை இப்போ இழிவாக நடத்துகிறாரே, இழிவாக நம்மளை பார்க்குறாரே அப்படின்னு கூட நம்மளால் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு, இந்த அம்மா எவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு எப்படியாவது இவற்றை போனால் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு, அவங்க அவர் சொல்கிறாரு நாயின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டிருக்கலாம். நீங்களும் நான் இருந்தால் அப்படி தான் என்ன பண்ணியிருப்போம், வருத்தப்பட்டு போயிருப்போம். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, மேஜையில் இருக்கிற உணவை நான் கேட்கலை, மேஜையிலேருந்து சிந்துதில்ல சிறு ரொட்டி துண்டு அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் அவளுடைய நம்பிக்கையை உணர்கிறார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. விவிலியத்தில் எப்படி நம்ம பிறரை வந்து நம்ம உதாசீனப்படுத்தாலும் நம்மளை இழிவுபடுத்தினாலும் ஆண்டவருடைய செயலுக்காக மீண்டுமாக ஆண்டவருடையவனாகவே நான் வாழ்வேன் அப்படிங்கிறத நான் எப்படி வாழ வேண்டும் என்பது தான் எனக்கு அதிகமாக ஒரு விவிலியத்தில் பிடித்த ஒரு நிகழ்வாகவே நான் இதை பார்ப்பேன். அடுத்ததாக நம்முடைய மனநிலை, ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி, இதே லூக்கான செய்தி இந்த 18வது அதிகாரம் 1-8 என வாச்சோம்ல, அதுக்கு நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தையோ லூக்கான செய்தி அதே 9வது இறைவார்த்தையிலிருந்து அந்த 14வது இறைவார்த்தையை பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் போவாங்க ஆலயத்துக்கு ஜெபிக்க போவாங்க. இப்போ நம்மளாம் ஜெபிக்க வந்திருக்கணும் இல்லையா, ஜெபம் பண்ண வந்திருக்கோம் இல்லையா. எல்லாருடைய எண்ணமும் ஒரே எண்ணமாக இருக்காது, எல்லாருடைய வேண்டுதலும் ஒரே வேண்டுதலாக இருக்கார். தம்பியுடைய வேண்டுதல் விதம் வேறு விதமாக இருக்கும், அண்ணனுடைய வேண்டுதல் வேறு விதமாக இருக்கும், பாப்பாவுடைய வேண்டுதல் வேறு விதமாக இருக்கும், என்னுடைய வேண்டுதல் வேறு விதமாக, எல்லாரும் ஆனால் எல்லாரும் என்ன வந்திருக்கான், ஒரே ஒரு கடவுள் இருக்கிற அவரை நமக்கு பல்வேறு நிலைகளை வழிபடுத்துவார் அப்படிங்கிறதா. எல்லாரும் ஒரே வேண்டுதலோடு இங்கே அந்த ஆலயத்தில் கூறி வரல. அப்படி தான் இந்த இரண்டு மனிதர்கள் போகிறாங்க. அவங்க யாருன்னா பரிசேயர் ஒருத்தர் வரி தண்டுபவர் ஒருத்தர். ரெண்டு பேரும் ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. போகிறபோது நான் நல்லவன், பரிசேயர்னா குருவானவர்னு வச்சுக்கவேங்க. இப்போ நான் வர்றேன், நான் வருகிற போது நான் என்ன சொல்லுவேன், நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வச்சிங்க, குருவாக திருநிலைப்படுத்துனீங்க, நான் வந்து பூசை வைக்கிறேன், தினம் காலையில் எழுந்திரிச்சேன் கட்டளை ஜெபத்தை சொல்கிறேன், கட்டளை ஜெபம் சொல்லி முடிச்சோன்னு சாப்பிட்டுட்டு என்னால் என்ற நன்மைகளை செய்கிறேன், நான் திருப்பலி வைக்கிறேன், மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், அதனால் எனக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒருவேளை ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பரிசேயர் அப்படி தான் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறேன், என்ன கட்டளை இருக்கிறதோ, மோசனுடைய கட்டளை என்ன இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நான் செய்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருந்தால் அவர் நல்லவராகவே இருந்திருப்பார். ஆனால் அதை நிறுத்தும் போது என்ன சொல்கிறாரு, நான் யார் மாட்டேன் இல்லை, எனக்கு பின்னாடி நிற்கிறானோ அந்த வரி தண்டுபவன் அவனை மாட்டேன் இல்லை, நான் அவனை மாட்டேன் இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணுறார். ஆனால் கடவுளுடைய ஆற்றல் பாருங்கள், நான் சொன்னது போல் பல்வேறு ஜெபங்களோடு வந்திருக்கோம், பல்வேறு நிலைகளை நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். அப்படி கம்பேர் பண்ணுறவன் அவன் என்ன சொல்கிறான், வரி தண்டுபவன், ஆண்டவரே நான் எந்த அளவுக்கு பாவி, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூட தகுதி இல்லாத அளவுக்கு பாவி, நான் அவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறேன், வரி வசூலிச்சிருக்கிறேன், வரியை வசூலித்த வரியை எனக்கே நான் வச்சுருந்துருக்கிறேன், அந்த மக்களை ஏமாத்திருக்கிறேன், அவருடைய செல்வங்களெல்லாம் பிடுங்கியிருக்கிறேன், அப்படி உனக்கு முன்னாடி வந்து நின்று நான் நேர்மையானவன் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லை, எனக்கு நான் நேர்மையானவன் சொல்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை, அதனால் நான் இதையெல்லாம் செய்திருக்கால நிமிந்து கூட பார்ப்பதற்கு தகுதியற்ற பாவி நான். ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன், இந்த பாவத்தை மன்னிச்சிடுங்க, நான் மீண்டுமாக என்ன பண்ண போகிறேன், புதிய வாழ்வு வாழப்போகிறேன். அப்படி தான் அவன் சொல்லி ஜெபிக்கிறான். அவர்களில் ஒருவன் தான் சக்கேயு, வரி தண்டுபவர்களில் ஒருவன் தான் சக்கேயு. சக்கேயுனுடைய வீட்டுக்கு போனோன்னே என்ன சொல்கிறான், ஏதாவது ஆண்டவர் சொல்கிறாரா, நீ பாவின்னு சொல்கிறாரா, நீ பாவம் செஞ்சுருக்கிற, ஏற்றி ஏமாற்றி பொருட்களை வாங்கியிருக்கிற, நீ 10 மடங்கு 20 மடங்காக கூடுன்னு சொல்லிருக்க சொல்லலைல. ஆண்டவர் போனார், போன உடனே அவனா என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் 4 மடங்கு 1 மடங்காக இல்லை 4 மடங்காக கேட்டாரா கடவுள். அவனை சொல்கிறாரு, சக்கையு வா, நான் உன் வீட்டிற்கு உன்னோட வருகிறேன் அப்படி தான். இந்த சக்கையு யாருன்னா வரி தண்டுபவருடைய தலைவர். அப்போ வரி தண்டுபவர் பாவி, இவன் தன்னுடைய முகத்தை கூட நேர நிமிந்து கடவுளை பார்க்கக்கூட தகுதியற்றவன் சொல்லுகிறான். அதே நிலையில் இருக்கிற சக்கையு தான் கடவுள் போனார், போனவுடனே அவன் என்ன சொல்லலை, கடவுள் கேட்கலை, நீ பாவிடான்னு சொல்லலை. சொல்வதற்கு முன்பதாகவே ஒரு முறை நான் பெற்றிருந்தால் 4 முறை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு. இதுதான் அந்த ஜபத்தினுடைய வல்லமை. ஒரு முறை எப்படி சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு நாம் புறம் தள்ளப்பட்டாலும் கடவுளை இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. இரண்டாவது பக்கம் பார்க்கிற போது நாம் நம்முடைய மனநிலையை நாமே உணரக்கூடியது. ஒவ்வொரு திருப்பலியும் அதானே, இந்த திருப்பலியில் தகுதியோடு கலந்து கொள்வதற்கு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பாவி. இது யாருக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய போப்பாண்டவர் தொடங்கி திருத்தந்தை தொடங்கி அனைவருக்குமே இருக்க வேண்டும், உங்களுக்கும் இருக்க வேண்டும், எனக்கும் இருக்க வேண்டும். அதனால் அந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து நாம் தகுதி பெறும்பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதாக. நாம் ஏற்றுக்கொள்கிற போது ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாகவே இருக்கிறோம் என்பதை தான் நாம் இந்த பாடங்களாக கற்றுக்கொள்கிறோம். இதனுடைய விளைவை பார்க்கிற போது மத்தையினர் செய்தி 7:7-11 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடையுங்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். எப்பையெல்லாம் நாம் கடவுளை நோக்கி கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதாக. அதை நீங்கள் சொல்லுகிற போது பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா பாம்பை கொடுப்பானா அப்படின்னு கடவுள் முடிப்பார். அது முடிக்கின்றது எதற்காக என்று பார்க்கிற போது, உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் உங்களை அன்பு செய்கிறவர்களாகவே இருக்கிறார். எந்த தந்தையாவது தாயாவது குழவிகளை தூக்கி மண்டையில் போட முயற்சி பண்ணுவாங்களா, முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் கடவுள் அத்தகைய ஒரு தன்மை தான். பிள்ளைகளாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதை கேட்டாலும் தரக்கூடிய வல்லமை மிக்கவர், நம்முடைய ஜபம் எப்படியாக இருக்க வேண்டும்? தொடர்ந்து கேட்கக்கூடிய ஜபமாகவே இருக்க வேண்டும். நாம் அயராது ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற போது ஆண்டவர் ஆசிரோடு நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பள்ளி பொருட்களை இறக்கமுடன் கண்ணோக்கி உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரையுமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக